உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கலாம் அலகில் விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவர்க்கே சாங்களே.
வணக்கம் அன்பர்களே, தமிழ் இத்தனை சுகமானதா அல்லது இவர்தான் இத்தனை சுவை கூட்டி பேசுகின்றாரோ என்று வியக்க வைக்கும் வகையில் ஜோ மல்லூரி அவர்களது பேச்சை கட்டற்ற காட்டாராய் ஓடுகின்ற பாங்கு கருத்து செறிவுடன் சொல்லாடலுடன் பொருள் புதிந்து வந்த சென்னை புத்தகக் காட்சியில் அவர் பேசிய பேச்சின் ஒரு பகுதியை உங்களுக்கு தரவழைகின்றேன். அதைத் தொடர்ந்து திருமுருக கிருபானந்த வாரியாரின் ஒரு நகைச்சுவை பேச்சு, இறுதியாக அருணகிரிநாதரின் ஒரு சிறிய பாடலும் அதனுடைய விளக்கமும். அந்த பாடல் தீதத்த தத்த தத்த என்று தொடங்கும் அந்த பாடலுடைய பொருள் இதோ. நடராஜ மூர்த்தியான சிவபெருமானும் பிரம்மனுக்கும் இடைச்செறி தயிர் உண்டு பார்க்கடலையும் ஆதிசேஷனையும் பாயலாக கொண்டு யோக நித்திரை செய்யும் திருமாலும் வணங்குகின்ற ஆனந்த முதலே தேவயானையின் தாசனே ஜனன மரணத்திற்கு இடமாய் சப்த தாதுகளும் நிறைந்த பொல்லாத இந்த உடம்பை தீயினால் தகிக்கப்படும் பொழுது உன்னை துதித்து வந்த என் சித்தத்தை உன்னுடைய திருவடி நீ ஆட்படுத்த வேண்டும் என்பதான பொருள். கேட்டு மகிழ்வோமா?
அனைவருக்கும் சுபக்ருத் வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள்.
நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிழிலொழுகும் சீராறும் வதனமெனத்திகள் வரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாடும் சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியன் செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கினுமோ எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போ கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் தொழுவும் ஒன்று பலவாகிடினும் ஆரியம் போல் உலக வழ கழிந்தொழிந்து சிதையாவும் சீரிழமை திறம் வியந்து செயல்பட
மதுரையிலே குருத்தாகி, புதுகையிலே குழந்தையாகி, மதுரையிலே மடந்தையாகி, காவிரி கரையிலே காலாரன் நடந்து, கங்கை கரைவரை தோளோடு நிமிர்ந்து, விந்திய மறைவரை வாழால் அளந்து, சேரசூர பாண்டியர் என்ற மூவரசர் மடியிலே தவழ்ந்து, முச்சங்கு தொட்டிலே கிடந்து, பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து, பன்னிசை போர் மஞ்சத்திலே துயின்று, காலத்தால் மூத்து, கருத்தால் முதிர்ந்து, காணமாய் திரிந்து, ஞானமாய் சுரந்து, வானமாய் விரிந்து, வனமாய் விளைந்து, நக்கீரன் நப்பூதன் நன்னாத நப்பசரை உக்கூர் மாசாத்தி உன் சாத்தன் தற்கோ இளங்கோ ஆண்பார் தேகும் அரபி முதல் முக்கணியும் தேன்பாலும் தெய்வ தமிழுக்கு அளித்திட்ட கம்பன் இவர்கள் ஊரோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்த தமிழ்தானை கையிலே எடுத்துக்கொண்டு, களிமண் தட்டுகளில் கல் வெட்டுக்களில் ஓலை சுவடிகளில் மூங்கில் பட்டைகளில் தாமர பட்டயங்களில் காகித படிவங்களில் கணிபுரி வடிவங்களில் என்று எல்லா காலத்திலும் எல்லா வடிவத்திலும் ஏறி நின்று எல்லா வடிவத்தையும் மீறி நின்று நம்முடைய பால்யம் படியேற ஒழுக்கினர் தந்து, பருவம் அரங்கேற அகத்தனை தந்து, காலையர் உரமேற புறத்தனை தந்து, கொண்டாட்டம் மேலோங்க கோலாட்டம் தந்து, பாவையர் குதுகளிக்க கும்மிகள் தந்து, அறுவடை சீராட பாடல்கள் தந்து, ஏற்றங்கள் இறைப்பதற்கு எதிரி மோனை தந்து, எல்லாத்தையும் எல்லாவற்றுக்கும் வாழ்வினுடைய முதன்மையாக நின்று இந்த தமிழ் இன்றைக்கு கையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக போராடி வேரோடி வீழாத வரித்து வரும் வரலாற்றின் பக்கம் தோறும் பதிந்து வாழ்ந்து சலிக்காத வரலாற்று மொழியாக தெரிந்து, எம்முடைய அன்னையரும் தந்தையரும் கையிலே ககல் விளக்கை கையிலே எடுத்துக்கொண்டு அணையாமல் 2000 ஆண்டுகளாய் அடர்களையும் இடர்களையும் கடந்து, அலைகளையும் மலைகளையும் கடந்து, பல கலைகளையும் நிலைகளையும் தாங்கி கையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிற சீதனம் தமிழ். கொல்லும் கருமத்திலும் வெல்லுவோம் இந்தியில் குண்டி மடிவோம் அடிகணலும் கொடுமையிலும் தடைசியிலும் விடுதலை வேள்விலே வெள்ளைக்காரனுடைய கொள்ளை குடிமரத்தை கிள்ளி வீசுகிற காலத்திலேதான் எமக்கு தொழில் கவிதை நாட்டில் குளைத்தல் இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் என்று இந்த சமூக அக்கறைக்கு அவன் செய்து கொடுத்த சத்தியம் அது. ஆத்திசூடி இளம்பரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியார் கருநிறங்கொண்டு வார்க்கடல் மிசை இடப்போர் மகமது நபிக்கு மறையர்கள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உணர்ந்து உணராது பலவகை ஒன்றே என்று அவன்தான் மத நல்லிணக்கத்திற்கு மகடம் சுட்டுகிறான். வைகரை பொழுதின் வாசனை அரும்புகளே, வளர் உரைகளே, மணி புறாக்களே, மயக்க வெளிகளே, பன்னீர் நதிகளே, பனிமலை தீவுகளே, விடியல் குயில்களே, விதை கூட்டங்களே, மடை மாற்றங்களே, உங்களைத்தான் விரும்பி கேட்கிறேன். கவிதைக்கு 2 நிலைப்பாடு உண்டு. எப்பொழுதும் வருவதல்ல கவிதை, எப்பொழுதோ வருவதுதான் கவிதை. சிறுகதைக்கு 2 நிலைப்பாடு உண்டு. ஐயோ என்று முடிந்திருக்க வேண்டும், அடலா என்று முடிந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் ஐயையோ என்று முடிந்திருக்க வேண்டும். இசைக்கு 2 நிலைப்பாடு உண்டு. இமையை இதமாக ஈரப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் இதயத்தை கனமாக பாடப்படுத்த வேண்டும். பேச்சுக்கும் 2 நிலைப்பாடு உண்டு. அடலா இவன் சீக்கிரம் முடிக்க மாட்டானா என்கிற தாக்கம் இருக்கக்கூடாது, அடலா அதற்குள் முடித்து விட்டானா என்கிற ஏக்கம் இருக்க வேண்டும். என்னுடைய பேச்சு தாக்கமா ஏக்கமா என்கிற சிந்தனையை உங்களிடத்தில் விட்டுவிட்டு, வாழ்க தமிழ் சமூகம். திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதுகை விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமனத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இனத்திடச் சிறந்தவளும் எந்தன் நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி. கீழை திசையிலிருந்து காலை கதிரவன் தன் நர்த்தனத்தை முடித்துவிட்டு மேற்கு படித்துறையில் தன் கார்ச்சதங்குகளை கழற்றி வைத்துவிட்டு மறைந்த பிறகு நிலவின் விழுதுகள் பூவிளக்குகளை சுமந்து கொண்டு வனதேவதைகளுக்கு வாழ்த்து சொல்லுகிற வசந்தமான முன்னிரா பொழுது முகம் காட்டிய வேளையில் கைமகளை வரவேற்ற கையோடு தமிழரெல்லாம் ஒன்று கூடி புத்தக சந்தையிலே மூப்பரியா முத்தமிழ் மகள் பூப்பெய்தி நிற்கின்ற தமிழ் மகளை கொண்டாடும் வண்ணமிகு இந்த வைபவத்தில் பாரதி ஏற்றிய பைந்தமிழ் வெளிச்சத்தை காட்டுவதற்காக ஒரு பாமர பாவலனாக உங்கள் படியேறி இந்த மன்றத்தில் நிற்கின்றேன். மனிதன் உடலால் வாழ்பவன், உடலால் ஆனவன், மனதால் வாழ்பவன். மனதை கனவுக்கும் உடலை தினவுக்குமாக ஒப்படைத்துவிட்டு என் மனதை இளமையாக வைத்துக் கொள்வதற்கு காதலை தாளப்படுத்திக் கொண்டும் என் மனதை வளமையாக வைத்துக் கொள்வதற்கு தமிழை தவப்படுத்திக் கொண்டும் எப்பொழுதும் என்னை நான் மகரந்தப்படுத்திக் கொள்ளுகிற ஏகாந்த பயணி. அந்த வகையில்
வானம் அடைகாத்து வைத்திருக்கிற வண்ண மேகங்கள் தரையின் தாகமறிந்து மழையாக மண்ணுக்கு வருகிற பொழுது ஈரத்தால் இந்த நிலம் எப்படி புலகாங்கிதம் அடையுமோ அப்படித்தான் உங்கள் முன்னால் நின்று உரையாற்றுகிற போது மனதிற்குள்ளே மழை விழுவது மாதிரி இருக்கிறது, தூறல் விழுகின்ற துடிப்பு கற்கிறது. எனவே என்றைக்கு நான் உதட்டு விளிம்புகளில் உயிரெழுத்துக்களை உச்சரிக்க தொடங்கி களைத்து போன நேரத்திலும் சளைத்து கொள்ளாமல் கண்கள் கனிய கனிய கவிதைகளை படித்து படித்து எந்த தமிழால் ஈர்க்கப்பட்டேனோ அன்றிலிருந்து கவிதையிலேயே பேச வேண்டும், வாழ்நாளெல்லாம் எந்த பிறவியிலும் இந்த மண்ணில் கவிதையிலேயே பொழிய வேண்டும் என்கிற நெஞ்சார்ந்த சிந்தனை நெருடிய காரணத்தாலே இமயத்தை வென்று வந்த தமிழால், நல்லோர் இதயத்தை வெற்றி கொண்ட தமிழால், அளப்பரிய மொழி பற்றி மிகச்சிறப்பாய் ஒளிந்திட மொழிகளால் நான் உங்களை கொஞ்சவும் விழிகளால் நீங்கள் என்னை கெஞ்சவுமான ஒரு ரசவாதம் நிகழுமையானால் அதுதான் மிகச்சிறந்த பொழிவு என்று நான் அடையாளப்படுத்தி இருக்கிறேன். அந்த வகையில் மானுடத்தின் கபாலங்களுக்குள்ளே கப்பி இருக்கிற கனத்த இருளை அகற்றுவதற்கு கால மொழிகளால் வெளிச்சம் தருகிற வேள்வியைத்தான் எழுத்து என்றும் பேச்சு என்றும் அர்த்தம் கொண்டிருக்கிற காரணத்தால் வேர்விட்ட புதுக்கவிதைக்கும் விழுதுவிட்ட மரபு கவிதைக்கும் இடையிலே நின்று கொண்டு சுற்றுகிற பூமியை கூட சற்று நின்று கேட்க வைக்க வேண்டும் என்கிற நிவேதன பேச்சுக்கு என்னை நிரல்படுத்திக் கொண்டு அருந்தமிழில் உங்கள் ஆன்மாவையெல்லாம் அடபு கட்டி நற்றமிழால் நடவு செய்ய வந்திருக்கிற சொல்லே உழவன் என்கிற காரணத்தால் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் அல்லி கொஞ்சம் விஞ்சு புகழ் கொண்ட அஞ்சுக தமிழில் மஞ்சம் நெகிழும் மகிழம்பு சொல் எடுத்து சீர்படைத்து யாழெடுத்து இசை வேட்டும் தமிழ் பாவெடுத்து கவிதை கண்கொண்ட காவிய வணக்கம் கூறி என் உரை தொடங்குகிறேன். உங்களிடத்தில் பாரதி இயற்றிய பைந்தமிழ் வெளிச்சத்தை காட்டுவதற்காக முனைந்திருக்கிறேன். அந்தகாரத்தில் அக்ரகாரத்தில் அந்தகாரத்திலே அழுந்தி கிடந்த அக்ரகாரத்தில் வாளுக்கு வகுடெடுக்கும் மீசையோடும் தமிழுக்கு வகுப்பெடுக்கும் ஆசையோடும் மனு தர்மத்தை தள்ளி வைத்துவிட்டு மனித தர்மத்தை கையில் எடுத்துக்கொண்டு சுள்கொண்ட நெருப்பாக சுடர்விட்டு எழுந்தவன் எவரோ அவனேதான். சேமிப்பதற்கு வங்கியும் செறிப்பதற்கு வயிறும் கொண்ட வாழ்க்கையல்ல என் வாழ்க்கை. எமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்குழைத்தல், இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் என்று நாட்டிற்கே தன்னை அர்ப்பணித்துவிட்டு பிழையில்லாமல் தன்னை பிரகடனப்படுத்தியவன் எவரோ அவனேதான். தலைமுறை தலைமுறையாய் கோவில் கட்டி குலம் வெட்டி நேர்ச்சி வைத்து தான தர்மம் செய்து அதுதான் புண்ணியம் என்று புழங்கி நின்ற சமூகத்தை பார்த்து அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று அறியாமை ஆட்சி செய்த நாளிலேயே கல்வி புரட்சி கல்வி புரட்சிக்கு கால் கோள் இட்டவன் எவனோ அவனேதான். சக்கு பாலுக்கு சர்க்கரை இல்லையே என்று பதறுகிறவர்களுக்கு பக்கத்தில் நில்லாமல் கூழுக்கு வழியில்லையே என்று குமுறுகிறவர்களுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று உலகத்தினுடைய எந்த மூலையிலும் பசி குரல் கேட்க கூடாது என்பதற்காக மானுட ஐக்கியத்திற்கு மனு போட்டவன் எவரோ அவனேதான். பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் நினைவு அகற்றாதிரென்று நாட்டினுடைய விடுதலைக்கும் மொழியினுடைய விடுதலைக்கும் சமூகத்தினுடைய விடுதலைக்கும் இடையிலே இருந்து கொண்டு மும்முனை பெண்டுலமாக ஆடிக்கொண்டிருந்தவன் எவரோ அவனேதான். அக்ரகாரத்திலே ஆசை அரும்பலாம் மீசை அரும்ப கூடாது என்கிற ஆச்சாரங்களிலிருந்து விடைபெற்று கால மகளிடம் காலத்திற்குள்ளே கட்டுப்படாமலும் கவிதைகளுக்கு தட்டுப்பாடில்லாமலும் காலத்திலே நின்று கவிதை பாடுவதற்காக தன்னுடைய சிந்தனைகளையே சீர்வரிசையாக தந்து கால மகளிடமிருந்து கவிதை மகளை கைப்பிடித்தவன் எவனோ அவனேதான். நாட்டுக்கும் பாட்டுக்கும் இடையிலே இரட்டை பிரசவமாக வந்து பிறந்தவன் தான், இரட்டை பிறவியாக அருந்தமிழும் அவனுமாக வந்து பிறந்தவன் தான் மகாகவி பாரதி. யார் இந்த பாரதி? ஆதி முனிவர் நகத்தியன் ஓதி வளர்த்த தமிழை தன் ஆவியிலே வளர்த்த காரணத்தால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பூமியின் மேலேறி ஏகாந்த தமிழ் ஆடியவன் இந்த பாரதி.
காக்கை குருவி எங்கள் கூட்டம் நீல் கடலும் மழையும், எங்கள் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் என்று எல்லா உயிர்களையும் நேசித்து உயர்வில் படைப்பிலே உயர்வு தாழ்வு இல்லை என்று பரிசுத்தமான ஜீவகாருண்யத்திற்கு சிறகு வளர்த்தவன் இந்த பாரதி. தந்திர வார்த்தைகளால் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காகவே மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் என்று மயக்க வைக்கும் மந்திர சொற்களை உச்சரிக்கும் மைனாவாக பறப்பதற்கு மந்தார வானத்தையே செந்தூரப்படுத்தியவன் தான் பாரதி. வாக்கப்பட்டு வறுமைக்கு வாக்கப்பட்டு வந்த செல்லம்மாளுக்கும் கூட தெரியாமல் தன் கால் வயிற்று கஞ்சிக்காக வைத்திருந்த கைப்பிடி அரிசியை கூட குடிவிகளுக்கு அள்ளி தெளித்துவிட்டு அடுப்பாங்கரையை ஆற வைத்துவிட்டு அருந்தமலை ஊற வைப்பதற்காக விட்டு விடுதலை ஆகிடுவாய் சின்ன சிட்டுக்குருவியை போற என்று தன்னுடைய பிச்சை பாத்திரத்திலே பிற உயிர்களையும் பங்குதாரராக்கியவன் அவன்தான் பாரதி. இந்த பாரதி இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கு நின்றான். பனிமலைகளை கூட பற்றி எரிய வைக்கிற பாஸ்பரஸாக சுற்றி திரிந்து அக்னி குஞ்சுகளுக்கு ஆண்மை கொடுத்தவன் அவன்தான். சூழ்கொண்ட நெருப்பாக சுடர்பிட்டு எழுந்து பட்டுக்குஞ்சம் கட்டிய வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் விளக்கு மாற்றுக்கெல்லாம் குப்பையை காட்டாமலே அவமானப்படுத்தியவன். எழுதுகோளில் எரிமலை குழம்பை ஊற்றி அவன்தான் விடுதலை வேள்விக்கு விளக்கேற்றியவன். அவன்தான் நாட்டின் திறன் காக்கும் காவலனை போல பாட்டில் அறங்காக்கும் நூலேந்துகிற பாவலனும் தவிர்க்க கூடாதவன் என்று மூப்பெரியா முத்தமிழின் யாப்பறிந்த கவிஞனாக அரசுக்கு முன்னின்று முரசு கொட்டியவன். அவன் என்ன செய்தான்? அவன்தான் செய்தான். என்ன செய்தான்? அருந்தமிழ் அழுகைக்குரிய அழுகைக்குரிய இடத்தில் இருந்த அருந்தமிழை தொழுகைக்குரிய இடத்திற்கு தூக்கி வந்து சிற்றாடையட்டி திரிந்த தமிழுக்கு பட்டாடையட்டி அழகு பார்த்த பைந்தமிழ் பாவலன் அவன்தான். பண்டிதர்களுடைய பரங்களிலே ஓங்காரம் விட்டுக் கொண்டிருந்த பைந்தமிழை பாமரர்களுடைய தாழ்வாரங்களிலே ரீங்காரம் விடுவதற்கு பாசறை அமைத்த பாவலன் அவன்தான் பாரதி. அந்த பாரதி இருந்த காலத்தில் அவன் ஒன்று மேற்கே கருத்து கிடந்த மேக தொகுதி அல்ல, அவன் கிழக்கே விழுத்து கிடந்த வானம். அதனால்தான் அவன் கால நெருப்புக்கு காலத்தினுடைய சமூகத்திற்காக காலத்திற்கும் சமூகத்திற்குமாக அவன் நெருப்பு எடுத்து கையிலே தந்துவிட்டு மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளித்தவன், கந்தகத்தை விழுங்கி கனலை கக்கியவன் அவன் தான். எட்டயபுரத்திலே தாய்ப்பாலை குடித்துவிட்டு எட்டு திசைகளுக்கும் தமிழ் பாலை குடிக்க தந்தவன். சரி, அவன் காலத்தில் பாரதி மாத்திரம்தான் இந்த நாட்டில் இருந்தானா என்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்னால் நிற்கும். வடக்கே அல்லாமா இக்பால் இருந்தான், தேசிய கவியாக போற்றப்பட்ட இக்பால் இருந்தான், வடகிழக்கிலே தாகூர் இருந்தார் கீதாஞ்சலியை தந்து, ஏன் தமிழ்நாட்டில் திருவிக்காவும் இருந்தார். அவர்கள் காலத்தில் எல்லோரும் கவிஞர்களாகவே இருந்தார்கள். செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர் இக்பால், செல்வ செழிப்பிலே வளர்ந்தவன் தாகூர். அவருடைய வீட்டிற்கே கல்வி வந்தது. ஆனால் இவன் ஏழ்மை சமூகத்திலே படிப்பறியா சமூகத்திற்காக பாமரம் பண்டித மொழியில் இருக்கிற தமிழை பாமர மொழியாக மாற்றுவதற்கு காலம் பாரதி இடத்திலேதான் வடத்தை கொடுத்தது. அந்த வடத்தை அவன் கையில் எடுத்துக்கொண்டான். அவன் தான் எடுத்துக்கொண்டு வந்து வருகிறான். தன்னுடைய மைத்துளிகள் ஒவ்வொன்றையும் உயிர் துளிகளாய் இங்கே நடவு செய்வதற்கு அவன் அழுது கொண்டிருந்த போதெல்லாம் கவிதைகளைத்தான் அவன் உழுது கொண்டிருந்தான். அதனால்தான் காலந்தோறும் நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை என்று அவன் திசைகளுக்கே தன்னை தீர்ப்பாக தருகிறான். சரி, அப்படி என்னதான் செய்தான்? அப்படி என்னதான் இந்த பாரதி எல்லாரையும் என்ன செய்தான் என்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்னால் தொக்கிக் கொண்டிருக்கும். இந்த தமிழ் சமூகமே, இந்த கிடைக்கிற தலைமுறைகள் இதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் பிறந்தது சாதாரண 500 ஆண்டு கால பழமை கொண்ட மற்ற மொழிகளில் அவன் பிறக்கவில்லை. 1000 ஆண்டு கால மொழி கொண்ட ஆங்கிலத்தில் அவன் பிறக்கவில்லை. அவன் பிறந்த மொழி அது. கோட்டையிலிருந்து குமரி வரை வாழ்கிறவர்கள் பேசுகிற தமிழ் மொழி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே அதுவா? இல்லை. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை வாளோடு முன்தோன்றி பக்ருளியாற்றினுடைய பன்மலை அடுக்கத்திலே பிறந்து குமரியிலே குருத்தாகி புதுகையிலே குழந்தையாகி மதுரையிலே மடந்தையாகி காவிரி கரையிலே காலாற நடந்து கங்கை கரைவரை தோளோடு நிமிர்ந்து விந்திய மலைவரை வாழால் அளந்து சேரசோழ பாண்டியர் என்ற மூவரசர் மடியிலே தவழ்ந்து முச்சங்கு தொட்டிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து பன்னிசை போர் மஞ்சத்திலே துயின்று காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து காணமாய் திரிந்து ஞானமாய் சுரந்து வானமாய் விரிந்து வனமாய் விளைந்து நக்கீரன் நப்பூதன் நன்னாத நப்பசரை உக்கூர் மாசாத்தி உன் சாத்தன் தற்கோ இளங்கோ ஆண்பார் தேகும் அரபி முதல் முக்கணியும் தேன்பாலும் தெய்வ தமிழுக்கு அளித்திட்ட கம்பன் இவர்கள் ஊனோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்த தமிழ்தானை கையிலே எடுத்துக்கொண்டு களிமண் தட்டுகளில் கல் வெட்டுக்களில் ஓலை சுவடிகளில் மூங்கில் பட்டைகளில் தாமர பட்டயங்களில், காகித படிவங்களில், கணிபுரி வடிவங்களில் என்று எல்லா காலத்திலும் எல்லா வடிவத்திலும் ஏறி நின்று எல்லா வடிவத்தையும் மீறி நின்று நம்முடைய பால்யம் படியேற ஒழுக்கினர் தந்து, பருவம் மரங்கேற அகத்தனை தந்து, காலையர் உரமேற புறத்தனை தந்து, கொண்டாட்டம் மேலோங்க கோலாட்டம் தந்து, பாவையர் குதுகளைக்க கும்மிகள் தந்து, அறுவடை சீராட பாடல்கள் தந்து, ஏற்றங்கள் இறைப்பதற்கு எதிரி மோடை தந்து, எல்லாத்தையும் எல்லாவற்றுக்கும் வாழ்வினுடைய முதன்மையாக நின்று இந்த தமிழ் இன்றைக்கு கையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக போராடி போராடி வேரோடி வேரோடி வீழாத வரித்தவரும் வரலாற்றின் பக்கம்தோறும் பதிந்து வாழ்ந்து சலிக்காத வரலாற்று மொழியாக தெரிந்து எம்முடைய அன்னையரும் தந்தையரும் கையிலே தகழ் விளக்கை கையிலே எடுத்துக்கொண்டு அணையாமல் 2000 ஆண்டுகளாய் அடர்களையும் இடர்களையும் கடந்து அலைகளையும் மலைகளையும் கடந்து பல கலைகளையும் நிலைகளையும் தாங்கி கையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிற சீதனம் தமிழ் என்கிற மனதை கையில் வைத்துக் கொண்டு அந்த மொழிக்கு புதிய திசையை காட்டுவதற்கும் புதிய நெருப்பை காட்டுவதற்கும் தான் பாரதி வந்தான். அவன் என்ன செய்தான்? பண்டிதர்களுடைய தலைப்பாகைக்குள்ளே பதுங்கி கிடந்த பைந்தமிழை, பல நூற்றாண்டுகளாய் பண்டிதர்களுடைய தலைப்பாகைக்குள்ளே பதுங்கி கிடந்த பைந்தமிழை, பல நூற்றாண்டுகளாய் அந்த புறத்திற்கும் அவைக்களத்திற்குமாக அடங்கி கிடந்த அருந்தமிழை, பல நூற்றாண்டுகளாய் சிலேடைகளுக்குள்ளும் சிறுங்கார சதங்களுக்குள்ளும் சிறைப்பட்டு கிடந்த பைந்தமிழை, பல நூற்றாண்டுகளாய் பல்லக்குக்கு துதிபாடிக் கொண்டிருந்த பைந்தமிழை, பல நூற்றாண்டுகளாய் பவனி வந்து கொண்டிருந்த பக்தி இளைஞர்களுக்கு பாசுரமாக பவனி வந்த பைந்தமிழை, பல நூற்றாண்டுகளாய் பாயிலும் நோயிலுமாக படுத்து கிடந்த பைந்தமிழை புரட்டி பார்த்து அவன்தான் அங்கிருந்து புதிய இரத்தத்தை உருவாக்கி அந்த வித்தக இரத்தத்திலிருந்து மரபுகளின் மத்தள சத்தத்தில் இருந்த மாத்தமிழை மடிமாற்றி புதிய இரத்தத்தில் குடிமாற்றி அவன்தான் ஒரு புது பெண்ணை கருவாக்கி உருவாக்கி அந்த புது பெண்ணுக்கு புதுக்கவிதை என்கிற பெயர் சூட்டி பூ பெய்த வைத்து புரட்டி பார்த்த புல்லறிப்பாளன் பாரதி ஒருவன் தான். இல்லை என்றால் அதை செய்திருக்க முடியாது. அவன் செய்ததற்கு அதுதான் காரணம். அவன் தான் சொன்னான், ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மானத்திலே காணத்திலே அமுதாய் நிறைந்த கவிதையிலே உயர் நாடு என்று இந்த நாட்டை தெய்வீக தன்மைக்கு அவன் தான் கொண்டு வந்து நிறுத்தினான். அவன் தான் சொன்னான், உழவுக்கும் தொழிலுக்கும் பந்தனை செய்வோம், மீனில் உண்டு விரிவோரை நிந்தனை செய்வோம் என்று உழவுக்கு அவன் தான் உயர்த்தி கையிலே பிடித்தான். அவன் தான் பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்க்கும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் மாதர் தம்மை கெடுத்தார் என்று பெண்ணுக்கு வேலி கட்டி அவர்களுக்கு வேள்வி நடத்துகிறான். அவன்தான் சொன்னான், காசி புலவர் பேசும் உரைதனை காஞ்சியிலே கேட்க ஒரு கருவி செய்வோம் என்று அறிவியலுக்கு அன்றைக்கே அவன்தான் ஆலோசனை சொன்னான். வாழும் மனிதருக்கெல்லாம் சோறிட வேண்டும், வயிற்றுக்கு சோறிட வேண்டும், வாழும் மனிதருக்கெல்லாம் அவன்தான் பயிற்று கல்வி பலதந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று தமிழ் சமூகத்தை அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவன்தான் ஆசைப்பட்டான். கொல்லும் கருமத்திலும் வெல்லுவோம் இந்தியில் குண்டி மடிவோம் அடிகணலும் கொடுமைகளும் தடைசியிலும் விடுதலை வேள்விகளை வெள்ளைக்காரனுடைய கொள்ளை கொடிமரத்தை கிள்ளி வீசுகிற காலத்திலேதான் எமக்கு தொழில் கவிதை நாட்டில் குலைத்தல் இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் என்று இந்த சமூக அக்கறைக்கு அவன் செய்து கொடுத்த சத்தியம் அது. இல்லை என்றால் அவன் பேசுவானா? ஊருக்கு உழைத்தல் யோகம் என்று அவன் சொல்வானா? தனக்காக சமைக்கும் போது மட்டும் தனக்காக மட்டும் சமைப்பது பாவம் என்கிறது பகவத்கீதை. அந்த பாவத்தை செய்யாமலும் இந்த யோகத்தை கைவிடாமலும் இந்த சமூகத்தினுடைய அக்கறையோடு அவன் வருகிறான். மரபுகளினுடைய சிறப்புகளிலும் புதுமைகளினுடைய உறவுகளோடும் அவன் புவனம் இதுவரை கேட்காத புது பாடலாக 20ஆம் நூற்றாண்டை தன்னுடைய பாட்டு திறத்தாலே இட்டு நிரப்ப வேண்டும் என்று பாட்டு ஒன்றையே படைக்கலனாக வைத்துக் கொண்டு வார்த்தைகளையே வாளாக வீசியவன் தான் பாரதி. அந்த பாரதிதான் ஒரு கட்டத்தில் இந்த சமூகத்தில் ஆண் பெண் என்று இரண்டு ஜாதியை தவிர வேறு ஜாதி இல்லை என்று சொன்ன ஔவையாரை வலது பக்கம் அழைத்துக் கொள்ளுகிறான். சாதிக்கு வேதம் எதிரானதென்று ஞானத்தோடு நடமாடிய விவேகானந்தரை இடது பக்கம் அழைத்துக் கொண்டு அவன்தான் சொல்லுகிறான், மனிதரில் 1000 ஜாதி என்கிற வஞ்சக வார்த்தையை நான் ஒப்புவதில்லை என்று மானுடத்தை ஒரே குவி மையத்தில் கூட்டி வைத்துக் கொண்டு எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை என்று தன்னை மானுடத்துடைய சமத்துவத்திற்கு அவன்தான் படியமைத்து தருகிறான். அவன் காட்டிய முதல் வெளிச்சம் அதுதான். இந்த சமூகத்திற்கு அவன் காட்டிய முதல் வெளிச்சம் அது. அந்த வெளிச்சத்தை தூக்கி கொண்டு வருகிற போது பாரதிக்கு சிறப்புகள் உண்டு. அவனை தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு பின்னால் ஒரு 5 சிறப்புகள் உண்டு. அவன் காலத்தில் அவன்தான் வாழுகிற காலத்தில் வரலாறாய் மாறியவரை பாடுகிற காலத்தில் மறவாமல் பாடுவது பைந்தமிழ் சான்றோருக்கு பண்பு என்பதனாலே அவன் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களை சான்றோர்களை பெரியவர்களை அவன்தான் வாழ்த்துகிற பண்பை வாழ்த்தி பாடுகிற பண்பை இந்த சமூகத்திற்கு முதன்மையாக செய்த முதல் மரபு வாழ்த்துகிற மரபை பாரதிதான் கொடுத்தான். அவன் காலத்தில் வாவியசு ஐயரை பாடினான், நாமக்கல் கவிஞரை வாழ்த்தினான், காந்தியடிகளை வாழ்த்தினான், வாவுசியை வாழ்த்தினான். வாழ்த்துகிற பாரம்பரியத்தை வாழ்த்துகிற மரபையே தொடங்கி வைத்தவன் தமிழ் சமூகத்தில் பாரதிதான். அவன்தான் அன்றைக்கு சைவம் வைணவத்தை பாடியதில்லை, வைணவம் கிறிஸ்துவத்தை பாடியதில்லை, கிறிஸ்துவம் முஸ்லீமை இஸ்லாமியத்தை பாடியதில்லை. ஆனால் அவன் மத நல்லிணக்கத்திற்கு மகுடம் சூட்டுவதைப் போல ஆத்திசூடி இளம்பரை அணிந்து மோனத்திற்கு முழுவன் மேனியால் கருநிறங்கொண்டு வார்க்கடல் மிசை இடப்போர் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உணர்ந்து உணராது பல வகை ஒன்றே என்று அவன்தான் மத நல்லிணக்கத்திற்கு மகுடம் சூட்டுகிறான். அவனுடைய சிறப்புகளில் இது ஒன்று. இன்னொன்று முக்கியமான விஷயம், அவன்தான் ஒரு பாடல் பாடுகிறான். மதுரை தமிழ்ச்சங்கத்திலே அவனுக்கு ஒரு கவிதை போட்டிகளை கலந்து கொண்டு பாடிய போது அந்த பாடல் தேர்வு செய்யப்பட்ட போது பாரதிக்கு கிடைத்தது மூன்றாவது பரிசு. முதல் இரண்டு பரிசுகள் இரண்டு கவிதைக்கு கிடைத்தது. அந்த கவிதை வரலாறு எப்பொழுதும் சில விசித்திரமான துரதிருஷ்டங்களை சுமந்திருக்கும். சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்தார்கள், விஷம் கொடுத்தவர்கள் இறந்து போனார்கள். விஷம் குடித்த சாக்ரட்டிஸ் வரலாற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது மாதிரி தான் முதல் இரண்டு கவிதைகளில் பரிசு பெற்ற கவிதை இந்த உலகத்தில் எங்கிருக்கிறது என்று தெரியாது. ஆனால் மூன்றாவது கவிதை இந்த உலகம் முழுக்க இன்றைக்கு அவன் வாழுகிற காலத்தில் வாசிக்க மறந்த கவிதையை அவன் வாழாத காலத்தில் வாசித்துக் கொண்டே இருக்கிறது. செந்தமிழ் நாடென்னும் போது நிலை என்ப தேன் வந்து பாயுது தாதி நிலை என்று அந்த பாடலுக்கு மூன்றாவது பரிசை கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் கேட்டார்கள், எதற்கு இந்த பாடல் மூன்றாவது பரிசு பெற்றது என்று கேட்டபோது, பாயுது ஓடுது என்பதெல்லாம் பாமர மொழி, அது பண்டித மொழியில் இந்த கவிதை இல்லை என்று ஒதுக்கப்பட்டது. பண்டித மொழியை பாமர மொழியாக்கிய பெருமை பாரதிக்குத்தான் உண்டு. இன்றைக்கு நாம் அவன்தான் இந்த இடத்திற்கு அவன் புதிய திசைகளை காட்டுகிறான். அந்த திசையை காட்டிய காரணத்தாலே தான் அவன் இன்றைக்கு வாழ்த்துகிறோம். அவன் எல்லோரை போலவும் அல்ல, நான் அவனுடைய வாழ்க்கையை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொட்டு காட்டுகிறேன். அவன் பிரபஞ்சத்தை போல விரிந்து கொண்டே இருக்கிறவன், கம்பனை போல விரிந்து கொண்டே இருக்கிறவன். பாரதியை 20 மணித்துளிகளில் நாம் அடைத்துவிட முடியாது. ஒரு கட்டத்தில் இறுதியாக வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை முழுவதும் வறுமையும் வறுமையான அஸ்தமனங்களே அவனுடைய வாழ்க்கையை சூழ்ந்திருந்தது. அதனால்தான் கால புரட்சிக்கு மூலப்பொருளையும் கவிதை புரட்சிக்கு ஞான பொருளையும் தந்துவிட்டு சமூக புரட்சிக்கான சத்திய சாகித்யத்தை புனைந்து தருவதற்காக தன்னுடைய வாழ்நாளை அவன் அர்ப்பணித்துக் கொண்டவன். அவன் அர்ப்பணித்துக் கொண்ட காரணத்தாலே தான் ஒரு கட்டத்தில் யமனை பார்த்து கோபம் வந்து விடுகிறது. காலா, என் காலருகே வாடா, உன்னை சிறு புல்லன மதிக்கிறேன், சற்றே உனை நான் மிதிக்கிறேன் என்று கோபத்தோடு சொல்லுகிறான். அதற்கு முன்னால் அண்ணகரின் நாதன் என்று சொல்லுகிறார், தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கியுனை விழவிடுவேன், அந்தகா கண்டாயடா என் கை கட்டவ கை கட்பார் என் கை கட்டவே என்று கையருகை அழைத்தவன் அருணகிரிநாதன். ஆனால் காலருகை அழைத்தவன் யார்? பாரதி. ஆனால் அவன் கர்ச்சித்தான், காலா என் காலருகை வாடா, உன்னை சிறு புல்லன மதிக்கிறேன், சற்றே உனை நான் மிதிக்கிறேன் என்று சொன்னபோது வழக்கமாக எருமையிலே ஏறி வருகிற யமன் இந்த கவியனுடைய கர்ஜனையை பார்த்துவிட்டு எருமை வாகனம் ஏற்றதல்ல என்று யானையின் மேலேறி அம்பு வைத்து வருகிறான். அம்பு வைத்து வந்துதான் அவனை சாகடிக்கிறான். யானை ஏறி மிதிக்கிறது, தூக்கி வீசப்படுகிறான். அதற்கு பிறகு பல நாட்கள் கழித்து அவன் இறந்து போகிறான். ஆனால் ஒன்று யோசித்து பார்க்கிறேன், இந்த மண்ணில் மனித நேயத்தை மைய புள்ளியாக வைத்துக் கொண்டு மனிதர்களை கோடுகளாக இணைத்துக் கொண்டு காலத்தின் வாசலில் ஞானத்தால் கோடுபட்டவன் கண்மூடி விட்டான். காலத்தால் கோலமிட்டவன் கண்மூடி விட்டான். ஆனால் அவனை காலம் இன்றைக்கு வரை தூக்கி நிறுத்துகிறது. தணல் வெறுக்கி தன்னை உருக்கி தமிழாடி அந்த தவக்கவிஞன் தணலுக்குள் தன்னை தாரை வார்த்துக் கொள்ளுகிறான். நல்லதோர் வீணை செய்து நலங்கட புழுதியில் எரியப்பட்டு விட்டான். இருந்தாலும் அவனுடைய வேர்களை விசாரித்தாலும் சரி, அவன் கிளைகளின் கூறுகளை விசாரித்தாலும் சரி, அவனுடைய தேடுபொருளும் மாடு பாடுபொருளும் மானுடமாகவே இருந்தது என்பதுதான் அவனுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற வார்த்தை. ஆனால் அவன் பாதையில் போகிற போது கூட 13 பேர் தான் வந்தார்கள் என்றாலும் பரவாயில்லை, அவன் பாடையில் போகிற போது கூட 13 பேர் தான் வந்தார்கள் என்கிற அவலத்தை தமிழ் சமூகம் அன்றைக்கே சுட்டி காமித்திருக்கிறது. அதனால்தான் உண்மையை பேசுவதற்கு ஒருபோதும் ஒத்திகை பார்க்காத அந்த கவிஞன் படைப்பாளியாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த மண்ணுக்கு அர்ப்பணித்தவன். படைப்பாளி என்பவன் யார்?
10 புத்தகங்களை போட்டுவிட்டு 15 கவிதைகளை எழுதிவிட்டு நான் எழுதியிருக்கிறேன் படியுங்கள் என்று புத்தகம் கொடுக்கிறவன் படைப்பாளியா? இல்லை, காகிதத்திற்கும் கற்பனைக்கும் பாலம் அமைக்கிறவன் படைப்பாளியா? இல்லை, வரும் வார்த்தைகளுக்கு வண்ணமும் சுண்ணமும் வைத்து வாயாடுகிற திண்ணை பேச்சாளி படைப்பாளியா? இல்லை, படைப்பாளி என்பவன் யார்? யாக்கையில் இருக்கிற ஆக்னையை அறிகிறவன். அவன்தான் மூன்றாவது கண் திறக்கிற முக்தி பெற்றவன். அவன்தான் இயற்கையை இரண்டாவது இதயமாக ஏற்றுக்கொண்டவன். அவன்தான் மானுடத்தினுடைய மூல காயங்களுக்கு மூலிகையாக இருக்கிறவன். அவன்தான் தாய்மொழிக்கு தங்க மகுடம் தரிக்கிறவன். அவன்தான் படைப்பாளி. எழுந்த சிந்தனைகளை வரிகளாகவும் எழவேண்டிய சிந்தனைகளை வரிகளுக்கிடையிலுமாக வைத்து விடுகிற சூட்சமதாரிய வார்த்தைகளின் சூட்சமதாரியாக இருக்கிறவன் தான் சிறந்த படைப்பாளி. அவன்தான் இதனுடைய மூளை முன்மொழிவதை இதயம் வழிமொழிய வேண்டும். அவன்தான் படைப்பாளி. கடந்த காலத்தை பாடமாக்கிக் கொண்டு நிகழ்காலத்தை பார்வையிட்டுக் கொண்டு எதிர்காலத்துக்கு பாதை அமைக்கிறவன் தான் மிகச்சிறந்த படைப்பாளி. இந்த படைப்பாளியின் எல்லா அம்சங்களும் பாரதிக்கு இருந்த காரணத்தாலே தான் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு வாழுகிற காலத்தில் அவன் வெற்றி அடையவில்லை. ஆனால் அவன் வாழாத காலத்தில் சரித்திரம் அவனை தூக்கி நிறுத்துகிறது. அவன் மனிதனாக இருந்தபோது காற்றை தேடிய கற்பூரமாக இருந்தான். அவன் கவிஞனாக இருந்தபோது கடலை வகுடெடுத்த கட்டுமரமாக இருந்தான். அவன் பாடாத பொருள் இல்லை, அவன் தேடாத அருள் இல்லை. காட்டு வெள்ளம் போல் கரைபுரண்டு ஓடி வந்த பாட்டு வெள்ளம். அதனால்தான் தொலைபாயும் காற்றலையிலும் அலைபாயும் கடல் அலையிலும் காலம் கடந்தும் அவனது காலங்கள் ஒழித்துக் கொண்டே இருக்கும். அவன் வான வெளிச்சமாக இந்த பூமிக்கு வந்திறங்கியவன் அல்ல, தமிழ் நிலத்தில் ஞான வெளிச்சமாக நின்று இயங்கியவன். இலவம் மஞ்சு போல் அவன் இங்கும் அங்கும் பறந்தாலும் கூட தாளகதி தப்பாத ஓடும் நதியின் ஓசையைப் போல் தமிழின் அமரத்தன்மைக்காகவே தன்னுடைய வாழ்நாளை வகுத்துக் கொண்டவன். மிச்சமற்ற அன்புறவும் அச்சமற்ற படைப்பு திறனும் தான் அவனுடைய அகப்புற அடையாளங்கள். மிச்சமற்ற அன்புறவில் அவனது மனிதநேயம் எல்லையற்றது. அச்சமற்ற படைப்பு திறனில் அவனது தமிழ் நேயம் எல்லையற்றது. ஒருவேளை அவன் வெறும் பாடல்களை பாடி இசையமைத்தவனாக இருந்திருந்தால் அவனது புகழ் 2 ஆண்டுகளிலேயே இடறி விழுந்திருக்கும். ஆனால் அவன் பெரும் தேடல்களை நாடி திசை அமைத்தவனாக இருந்த காரணத்தாலே தான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவனுடைய புகழ் ஓங்கி வளர்கிறது. ஒரு படைப்பாளிக்குரிய கர்வத்தோடும் ஒரு போராளிக்குரிய கம்பீரத்தோடும் அவன் வாழ்ந்த காரணத்தாலே தான் ஒரு ராஜாளிக்குரிய உயரத்தோடு இன்றைக்கு அவன் போற்றப்பட்டிருக்கிறான். அவன் உறங்கிவிட்டான் அல்ல, அவன் விதைத்து விட்டு போன விதை 21ஆம் நூற்றாண்டின் தேவை. அவன் ஏற்றிய தீபத்தின் வெளிச்சம் இந்த சமூகத்திற்கு தேவை. அவன் ஏற்றிய வெளிச்சம் மானுட சமத்துவத்திற்கானது. அதற்கு பிறகு இறுதியாக அவன் ஒன்றை சொல்லுகிறான், ஒரு சொல் கேளீர் என அழைத்து தமிழ் சமூகத்தை பார்த்து இந்த தமிழ் சமூகம் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் வேண்டும், செழிக்க செய்வீர் என்று அவன் சொன்னதுதான் அவன் ஏற்றிய வெளிச்சம். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் என்பது ஒரு நாட்டில் மொழி சிந்தனையும் இனச்சிந்தனையும் தவிர்க்க முடியாதது. மொழியினுடைய கட்டுமானத்தில் தான் இனம் நிற்கும். மொழி வீழ்ச்சியடைந்து இனம் வளர்ச்சியடைந்தால் அதற்கு பெயர் வளர்ச்சி அல்ல, வீழ்ச்சி என்கிற காரணத்தால் தமிழனை உலக வரிசையில் முதலாவதாகவும் தமிழை உள்ள வரிசையில் முதலாவதாகவும் அவன் வைத்திருந்த காரணத்தாலே தான் தமிழ் சமூகம் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் வேண்டும் என்று அவன் சொன்ன அந்த வெளிச்சத்தை இந்த சமூகத்திற்கானதாக கருதி இந்த சமூகத்திற்கு அவன் செய்த வெளிச்சத்தை அணையாமல் காப்பது நம்முடைய பொறுப்பு என்கிற காரணத்தால் வைகரை பொழுதின் வாசனை அரும்புகளே, வளர் உரைகளே, மணி புறாக்களே, மயக்க வெளிகளே, பன்னீர் நதிகளே, பனிமலை தீவுகளே, விடிகள் குயில்களே, விதை கூட்டங்களே, மடை மாற்றங்களே, உங்களைத்தான் விரும்பி கேட்கிறேன். இந்த சமூகம் தமிழ் சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு போவதற்கு பாப்பாசி ஒரு மிகப்பெரிய படிக்கட்டாக இருக்கிறது. அந்த படிக்கட்டை பயன்படுத்த வேண்டும். கவிதைக்கு 2 நிலைப்பாடு உண்டு. எப்பொழுதும் வருவதல்ல கவிதை, எப்பொழுதோ வருவதுதான் கவிதை. சிறுகதைக்கு 2 நிலைப்பாடு உண்டு. ஐயோ என்று முடிந்திருக்க வேண்டும், அடலா என்று முடிந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் ஐயையோ என்று முடிந்திருக்க வேண்டும். இசைக்கு 2 நிலைப்பாடு உண்டு. இமையை இதமாக ஈரப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் இதயத்தை கனமாக பாடப்படுத்த வேண்டும். பேச்சுக்கும் 2 நிலைப்பாடு உண்டு. அடலா இவன் சீக்கிரம் முடிக்க மாட்டானா என்கிற தாக்கம் இருக்கக்கூடாது, அடலா அதற்குள் முடித்து விட்டானா என்கிற ஏக்கம் இருக்க வேண்டும். என்னுடைய பேச்சு தாக்கமா ஏக்கமா என்கிற சிந்தனையை உங்களிடத்தில் விட்டுவிட்டு வாழ்க தமிழ் சமூகம், வளரட்டும் பாரதியின் புகழ். என் தங்க தமிழகத்தில் வாழுகின்ற பெருமக்களே, தமிழ் மணக்கும் தாழம்பூ சொற்களால் உங்கள் அனைவருக்கும், இசை பாடும் சொற்களால்
கவிஞனாக இருந்து வாழ்த்துகிறேன். உங்கள் காடுகளில் இனி மழை விழுகட்டும், உங்கள் கணக்குகளில் இனி பிழை விலகட்டும். நன்றி, வணக்கம்.
பத்து மாதம் தூங்காம இருக்க முடியுமான்னு ஒரு வினா யாருக்கு? சிவராத்திரியில ஜெபம் பண்றவனுக்கே ஒரு வினாடி அசந்து மாலை கீழே விழுந்துருச்சு. அனுபவம் தெரிஞ்சு சிவராத்திரி நாலாம் ஜாமம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ் கோகழியாண்ட ஒரு வினாடி மயங்குடிச்சு பாத்தீங்க கண்ண மூடல கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று தாய்மாரார் சொல்றார் சிவராத்திரியின் பொழுது துயிரோம் என்று அறுதியில் கொள்ளும் விரதியம். அப்படி இருக்கிற போது எம்பிராட்டி பத்து மாதம் தூங்காம கண்ணை எமக்காய் முடியுமா? ஒரு வினா நம்ம தம்பி கேட்பான், தமிழ்நாட்டு தம்பி. அது தவிர வேற வேலை என்ன ஒருத்தர் தேர்தலில் அதிகமா உழைச்சார், ஓடு 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 தெருத்தருவா ஓடு வீடு விடாவு 7 லட்சம் செலவு. இந்த மாதிரி மண்டபம் கட்டியிருக்கூடாது. கலவல கண்ணன் செட்டியார் பள்ளிக்கூடம், செங்கல்வராயன் நாயக்கர் பள்ளிக்கூடம் மாதிரி பேர் இருக்கு. ஒரு பள்ளிக்கூட ரூம் போடக்கூடாது. ஒருத்தருக்கு பவுன் வாங்கி கொடுத்தார். அவங்க எல்லாம் இவர் கார்ல போய் இவர் உப்மா தின்னுட்டு அடுத்தவனை ஓட்டு போட்டு வந்தான். இவர் நாம தான் ஜெயிப்போம்னு 500 மாலை கட்டி வச்சிருந்தாரு. இவர் தோத்துட்டார், அவர் ஜெயிச்சு. இந்த மாலையெல்லாம் கோயில்ல சுவாமிக்கு போட்டு சம்சாரம் இடிக்கிறா. இப்படி ஒண்ணு செலவழிச்சு உனக்கு புத்தி இருக்குதா? உடம்பு நொந்து வெந்து ரொம்ப அலைச்சு சென்னைக்கு வந்தார். நண்பர் வீட்டில் 2 நாள் ஓய்வு. அவர் கடற்கரை ஓரம் பங்களா. நீ என்ன தோத்துட்டீங்களானே, ஓட்டு பற்றி மாற்றி வச்சுட்டாங்க இவர். நல்ல தைலம் கொடுத்து ஸ்நானம் பண்ண வச்சு சந்தன சோப்பு சரியா 11 மணிக்கு டேராடூன் பாசுமதி பச்சரிசி அன்னம் பருப்பு அப்ப உருக்கிற நெய் பிஞ்சி கத்திரிக்காய் யாழ்ப்பாணத்து முருங்கைக்காய் பச்சரிசி மாங்காய் மூணும் கூட்டணி சாம்பார் பலாப்பழ ரசம் விளாம்பழம் பச்சடி ஆரஞ்சு கிச்சடி கார்ட் கீர் கட்டி தயிர் வெட்டி போட்டு ராஞ்சி நெல்லிக்காய் ஊருல கொஞ்சம் ஓய்வு. 4 மணிக்கு ஆப்பிள் பஜ்ஜி புதியனா டீ. டீல புதியனா போறது நல்லா இருக்கு. கடல்ல போய் கொஞ்ச நேரம் சீ காத்து. 8 மணிக்கு மிளகு தக்காளி வத்த குழம்பு ஜீரக ரசம் அப்படம் கெஸ்ட் ஹவுஸ் தனியாகி பச்சடூம் லைட்டு ஏர் கண்டிஷன் தாழம்பு ஊதுபத்தி பெல்ஜியம் கண்ணாடி ரவிவர்மா படம் ஸ்பிரிங்கி கட்டில் சிங்கப்பூர் வெல்வெட் கொஞ்சம் நல்ல தூங்கணும். தூங்கி பல நாளாச்சு அண்ணா. இதுல நேந்திரங்காய் வறுவல் வச்சுக்க, இதுல கோல்டன் பிஸ்கட் இருக்கு, இதுல நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு, இது காராசேவ் எல்லாம் நம்ம வீட்டிலேயே சமையல்கார தயார் பண்ணு. எங்க சமையல்காரன் பேர் ராமு, பெல் தட்டினா வருவார், தாய்ப்பாலை தவிர எல்லாம் தருவார். நீங்க பேப்பர் எல்லாம் கல்கண்டு ஆனந்த விகடன் குமுதம் கல்கி தினத்தந்தி தினமணி இண்டு சுதேசமித்தன் எல்லாம் படி. இது உங்க வீடு. இந்த சுவிட்சு தட்டினா வெந்நீர் வரும், இந்த சுவிட்சு தட்டினா பச்சை தண்ணி வரும். இந்த பிளாஸ்க் கையில பன்னீர் டீ போட்டு வச்சு வேணுமானா சாப்பிட்டு. இதுல வெந்நீர், இதுல குளிர்ந்த ஜலம். நாம செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வரோம். 6 மணிக்கெல்லாம் வந்துடும். அப்ப மணி 9 மணி ராத்திரி. அர்ஜென்டா போறேன் நான், கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். நீங்க நிம்மதியா தூங்க, இது உங்க வீடு அண்ணா. நீங்க ரொம்ப நேரம் செலவழிக்க வேண்டாம். பத்திரிக்கை நாளைக்கு படிச்சுக்கலாம், தூங்க. இவரு கொஞ்ச நேரம் சாட்டி அந்த நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு மிளகு தூள் போட்டு மொறு 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 அந்த நேந்தரங்கா வறுவல் அந்த பன்னீர் டீ கல்கி தீபாவளி மலர் ஆனந்த விகடன் தீபாவளி மலர் கலைமகள் தீபாவளி மலர் அட்டப்படங்கள்லாம் மணி பத்தாச்சு படுக்கலாமான்னு யோசிக்கிறார். அப்படி அப்படி இந்த கட்டில் அப்படி 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 தூக்கி ஜிலு 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 அது வீட்டுக்கார ஜன்னல் பக்கம் வந்த அண்ணா படுத்துட்டீங்களா படுக்க பாரு சொல்ல மறந்துட்டேன். ஒரு கருநாக ஆறு அடி நீளம் தினந்தோறும் இந்த ஜன்னல் வழியா வந்து அந்த ஜன்னல் வழியா போகுது. நேத்து படுத்து ஏழு பேர் இறந்துட்டான், முந்தா நாள் ஒன்பது பேர் இறந்துட்டான். அது வந்தாலும் வரும் வராட்டாலும் ஆனா பெரும்பாலுமா வருது நீளமா கருநாகம் ரெட்டபா அப்படி வந்து அப்படி போகுது ஜாக்கிரதையா இருங்கன்னு போயிட்டேன். இந்த மாதிரி தூக்கம் வருமா கருநாக வருதுதான் எவையா தூங்குவான் அடியன் வருதா யாழ்ப்பாணத்துல தொடர்ந்து கதை பண்ணிங்கிறேன். வல்வெட்டுத்துறையின ஒரு ஒரு கடற்கரை ஓரம் அவங்க ஒரு மடத்துல தங்கி இருந்தேன். நான் சொல்றது 42 62 72 72 84 வருஷம் ஆகி போச்சு. என்னை அழைச்சி ஒரு பேர் வெங்கடாஜலம் தொடர்ந்து 14 நாள் கதை சிவன் நான் உட்கார்ந்து எழுதிங்கிற மடம் பெரிய பாம்பு ஒன்று போகும் ராஜராம் என்ன பாம்பு அஞ்சாறு பாம்பு இருக்குதுன்னாரு இது அதுக்கு பதில் அஞ்சாறு பாம்பு இருக்குதுன்னா நான் எப்படி தூக்கு வேற வேற எங்க போகணும் இல்லை டார்ச்சில் இருந்து வச்சு ராத்திரி எப்படியே அடிச்சு வச்சு அது என் வாழ்க்கையில் நடந்த கதை. பாம்புனா ஒருத்தர் தூக்கம் வருமா அதுலயும் கருநாகம் வருதுன்னா அப்ப கருநாகம் வருகிறது எந்த உடனே தூக்கம் வராதது போலே ராவணன் எந்த வேளையில வருவானோ என்று எண்ணுகிற எம்பியர் ஆட்சிக்கு தூயிலே நக்கண்கள் இமைத்தாலும் விட்டாலும் துறந்தார். கருநாகத்தை விட கொடியதல்லவா ராவணன்.
என்னங்கள் இதெல்லாம் கொடுமை காதரப்பட்டு குறிந்து கொட்ட வருகிறீர்களே நாங்கள் இவர்தான் அருணகிரி சாமி உங்களை பார்த்தால் புலவர் பெருமக்கள் போல் தோன்றுகிறது. ஆம் சுவாமி பிள்ளைப்புத்தூரார் என்று பெரும் புலவரோடு போட்டிக்கு சென்று தோல்விப்பவர்களுக்கெல்லாம் இதுதான் முடிவு எம்போன்றோர் பலரிட்டதற்கு உள்ளாயிரு இது அநீதி தகாத செயல் அல்லவா
திருஷ்ணியால் மேன்மேலும் அவருக்கு வெகு கூடிவிட்டது.
தங்களை போன்ற அருளாளர் தான் அவர் அகந்தைக்கு முடிவு காண வேண்டும்.
யாம் அவரை சந்தித்து அறநெறியை போதிப்போம். அவர் எங்குள்ளார் திருக்கோவிலூர் அடுத்த தனியூரில் இருக்கிறார் ஆண்டவனி.
அப்படியா செல்வோம்.
வணக்கம் பெரியீர் வணக்கம். அமருகர் தாங்கள் யார் பெயர் என்ன? ஆத்மாவுக்கு பெயர் இல்லை உடலுக்கும் பெயர் இல்லை. தமக்கு என்னை தம்பி என்றார் தந்தை இருந்தால் மகனே என்பார் தாயிட்ட பெயர் அருணகிரி. ஊர் உடல் உதித்த இடம் திருவண்ணாமலை. வயது 36. எங்கு வந்தீர்? தங்களை காண. எதற்கு வந்தீர்? தங்களின் கல்வி ஆழம் காண. காரணம் கற்றாரை கற்றார் காமுறுவர்
கற்ற புலவரனின் வாதிட வந்தவர் போலும்.
உமது வழக்கம் வாதிடுவதுதானெனில் எமக்கு அதுவும் இணக்கம்.
இணக்கம் இருக்கட்டும். முதலில் வாதுக்குள்ள விதி தெரியுமா?
சொன்னால் தெரியும். சொல்லி தெரிந்த பிறகுதான் நீ இணக்கம் சொல்லி இருக்க வேண்டும். இப்போதே சொல்லுவேன். விதி எதுவாயினும் இணக்கம் இணக்கம் தான். சொல்ல வேண்டுவதை சொல்லலாம். பாருங்கள் அரங்கிற்கு செல்வோம். இதோ இது என்ன தெரியுமா? சொல்லுங்க. குரல் ஒரு முனையில் வளைந்த கூரியவாள் அது உமது காதை வளைத்துக் கொண்டிருக்கும். மறுமுனை எனது கரம் இருக்கும். போட்டியில் நீர் தோல்வியுற்றார் எட்டில் தூரம் ஒரு காதை எனது பால் இருக்கும்.
தாங்கள் தோல்வியுற்றால்
போட்டி என்றால் நிபந்தனை பொது அல்லவா? என் தோல்விக்கு இதுவரை அவசியமே ஏற்பட்டதில்லை.
அப்படி என்றால் விவாதிக்காமலேயே வருவோர் காதை தாங்கள் அறுத்து விடலாமே.
சரி இப்போது உமது எண்ணம் என்ன சொல்லும்? நீதி வேண்டுமானால் உமது காதையும் ஒரு குரடு வளைத்திருக்க மறுமுனை எனது கரம் இருக்க வேண்டும். முதலில் எனது ஆசிக்கவிக்கு நீர் பொருள் கூற வேண்டும்.
கூறிவிட்டால் பின்னர் ஏகதத்த சக்கராயம் பாடுவேன். அதற்கும் பதில் கூறிவிட்டால் மற்றொன்று. இப்படியே எல்லையின்றி போகும் உங்கள் முயற்சி அல்லவா?
ஆமாம்.
வெற்றி முடிவெடுக்க என்பது அதைவிட சுருக்கமானது. நான் அந்தாதி ஒன்று பாடுவேன். அதற்கு தாங்கள் பொருள் கூறிவிட்டாலே போதும், நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். முடியாவிட்டால் தாங்களும் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும்.
அதுவும் சரி. அப்படியாக
ஆ
தங்கள் அருள்வாக்குக்கு கடையேன் பொருள் காணும். அகந்தை அழிந்தேன். தேசி என்னும் கிழிவு பெரும் பூனைகள் கீற்றி கீற்றி என்னும் கதி காணும். கும்பி வரை பொறிந்தெடுத்தன் காது அருந்து பட்டொழிக்க வேண்டும். நான் செய்த அநீதிக்கெல்லாம் அது படியாக ஆக வேண்டும். அழித்தெறிந்து விடுங்கள், அழித்தெறிந்து விடுங்கள்.
முருகா முருகா, முதியவரே, பழி வாங்குவது நமது பணி அல்ல, அது அவன் பணி. அண்ணலே, தாங்கள் கல்வி பெரும் கடலாயினும் அது மற்றவர்களை அழிப்பதற்காக அமையக்கூடாது. தமிழை போற்றும் புலவர்கள் காது அருந்தார். மற்றவர்கள் மனமுவந்து தமிழ் மொழியை படிப்பார். மொழிதான் வளரும். எழிலும் இனிமையும் நிறைந்த கல்வி தமிழ் மொழி வளரும். வழிக்கு விழுந்தாரையும் தங்களை போன்றோர் கை கொடுத்து தூக்கி நிறுத்தலன்றோர் பெருமை. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இதை உணர்ந்த எனக்கு காதருக்கும் எண்ணம் உண்டாகும். செருக்கால் கல்வி சிறப்பதில்லை. ஐயன் அருள் பெற்ற தாங்களின் அகக்கன் திறந்தீர்கள். என் பாவமெல்லாம் குறையும். பாரதத்தில் நான் இனிய தமிழில் பாடி பரிகாரம் தேடிக்கொண்டு மற்றொரு வேண்டுகோள், சைவன் வைஷ்ணவன் மற்றவன் என்ற சமய சண்டைகள் நமக்குள் தேவையில்லை. வழி வேறாயினும் முடிவு உண்டு.
அறிவுரை அறிவுரை உணர்ந்தே ஐயன். எனது வேண்டுகோள் ஒன்று. தாங்கள் கூறிய அந்தாதிக்கு பொருள் கூறி எனக்கு புரிய வைத்தல் வேண்டும்.
இடத்தட்டத்திட என்னும் தாளமானங்களை திருநடத்தால் காக்கின்ற பரமசிவனும் பிரம்மனும் தயிரை உண்டு பார்க்கடலையும் ஆதிசேஷனையும் பாயலாக கொண்ட திருமாலும் வணங்குகின்ற முதல்வனே, தெய்வயானைக்கு இனியவனே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடமாகி எலும்பு முதலிய தாதுக்கள் நிறைந்த இந்த பொல்லாத உடம்பென்னும் பை தீயிலே வேகங்கா, உன்னை துதிக்கும் என் புத்தி உனக்கே அடிமையாக வேண்டும், என்னை நீயே ஆட்கொள்ள வேண்டும் என்பதே கருத்து.
ஆ, உமது பெருமையே பெருமை.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
மழை என் கவிதை மூச்சு இசை, துளித்தேனா மலரா இசை ஒளி மகள் நிலா நீவானம் காற்று மழை என் கவிதை மூச்சு இசை, துளித்தேனா மலரா இசை ஒளி மகள் தெய்வதை அண்ணம் பட்டாம் பூச்சி கொஞ்சம் தமிழ் குழந்தை மௌனம் கனவு ஏக்கம் மேகம் மின்னலோவியம் செல்லம் பிரியம் இசை மழை என் கவிதை மூச்சு இசை, துளித்தேனா மலரா இசை ஒளி பகல்